සභාව කල් තැබීම
සභාපතිතුමනි සභාව හෙට පෙරවරු 10:30 දක්වා කල් තැබිය යුතුයි යෝජනා.
හොඳයි. සභාව කල් තැබීමේ යෝජනාව ඉම්රාන් මහරුක් මන්ත්‍රීතුමා. මේ මොහොතේ මේ ලකි ජයවර්ධන මන්ත්‍රීතුමා මූල ආසනයට පැමිණෙනවා.
ගර්මන්තුමා කතා කරන්න.
මේක පිළිතුරු කවුද දන්නේ? ඒ අදාළ
ඇමතුමා නැද්ද උත්තර දෙන්න?
ෆයිසර් කාස් ෆයිසර්
පළාත් සභා
පළාත් සභා හරි සෞඛ්‍ය
ඇමතුමා හරි සෞඛ්‍ය නියෝජ්‍ය ඇමතුමා උත්තර දෙයි.
ආ සෞඛ්‍ය නියෝජ්‍ය ඇමතුමා එනවලු.
ක්‍රිනියා මற்றும் மூதூர் பிரதேசங்கள் சுனாமியால் சுமார் 90 வீதம் பாதிப்பை எதிர்கொண்ட பிரதேசங்களாகும். அத்தோடு இன்றளவில் ஏற்பட்டுள்ள டெங்கு நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாகவும் காணப்படுகின்றன. இப்பிரதேசங்களில் டெங்கு நோயால் காரணமாக சுமார் 5000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 16 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அன்றாடம் வெளி நோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்திலே அதிக நோயாளர்கள் இந்த பிரதேச மருத்துவமனைக்கு வருகின்ற ஒரு விடயத்தையும் முன்வைத்து சனத்தொகை அடிப்படையிலும் கிழக்கு மாகாணத்தில் அதிக சனத்தொகையை கொண்ட பிரதேசங்களாகவும் கிண்ணியா மற்றும் மூதூர் பிரதேசங்கள் விளங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் அமர்த்துவதற்கு மிக அதிக வாக்கு வீதத்தை அளித்த மேலான பங்களிப்பை வழங்கிய தொகுதியாக எங்களுடைய மூதூர் தொகுதியை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட முடியும். மேற்படி பிரதேச மக்களுக்கு தேவையான சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு இப்பிரதேச மருத்துவமனைகளுடைய வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் நோய் தொல்லைகளை குறைத்தல் மற்றும் தடுக்கும் பொருட்டு மாகாண சபைக்கு கீழ் இயங்குகின்ற இந்த மருத்துவமனையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்காக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது பிரேரணையாக இந்த இடத்திலே நான் முன்மொழிகின்றேன். கிண்ணியா வைத்தியசாலையை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வைத்தியசாலை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு முக்கிய விடயமாக இன்று மாறியிருக்கின்றது. இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கிண்ணியா பிரதேசத்தை அல்லது அந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை சுமார் 85,000 தொடக்கம் 100,000 மக்கள் அந்த வைத்தியசாலையை பாவிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்றிருந்து கொண்டிருக்கின்றது. இன்று கிண்ணியா பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டும் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்தாமல் அந்த பிரதேசத்தை அண்டிருக்கின்ற பல பிரதேசங்களினுடைய மக்கள் இன்று இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று சுற்றுலா பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று துரிதமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே மார்பிள் பீச் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் கூட இன்று எங்களுடைய கிண்ணியா வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இன்று வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற மக்கள் நோய்வாய்ப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த வைத்தியசாலையை அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கிண்ணியா பிரதேசத்திற்கு அண்மையாக இருக்கின்ற சின்னம்புள்ளச்சேனை வெள்ளமணல் நாச்சிக்கூடா போன்ற பகுதிகளிலே இன்று இராணுவ முகாம்கள் மற்றும் கடற்படை முகாம்கள் பல போலீஸ் நிலையங்கள் இன்று இந்த பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றன. இவ்வாறு இங்கிருக்கின்ற பயிற்சி பெறுகின்ற அந்த இராணுவ வீரர்கள் அங்கு பயிற்சி அளிக்கப்படுகின்ற அந்த இளைஞர்கள் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அநேகமானவர்கள் இன்று திருகோணமலை வைத்தியசாலையை விட்டுவிட்டு இன்று அண்மையில் இருக்கின்ற கிண்ணியா வைத்தியசாலைக்கு வருகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று இந்த வைத்தியசாலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. தலைமை தாங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சில வைத்தியசாலைகள் இன்று மத்திய அரசாங்கத்துடன் உள்ளடக்கப்பட்டதாகவும் மாகாண சபையிலே ஏ தரத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகளாகவும் இன்று தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த ஒரு வகையிலும் ஒரு வீதம் கூட குறையாத அளவுக்கு எல்லா தகுதிகளையும் கொண்ட எங்களுடைய இந்த கிண்ணியா வைத்தியசாலை இன்று பி தரத்திலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வைத்தியசாலை முழுதாக அழிந்த ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு தற்காலிக இடத்தில் இயங்கி இருந்த அந்த வைத்தியசாலைக்கு இன்று ஒரு தற்காலிக இடம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே முழுமையான சேவைகளை பெற முடியாத ஒரு வைத்தியசாலையாகவும் மக்களை நெருக்கடியாக கொண்டு வருகின்ற நோயாளர்கள் குணமடைகின்றார்களா அல்லது வேறொரு நோய்க்கு அவர்கள் ஆளாகின்றார்களா என்ற அடிப்படையிலே இன்று அங்கு முடக்கப்பட்டிருக்கின்ற அந்த வைத்தியசாலையினுடைய பௌதிக வளங்களுடைய காரணமாக இன்று அங்கு அந்த செயற்பாடுகள் குன்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னர் டெங்கு நோயினால் எங்களுடைய மாவட்டம் அவதிப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கிண்ணியா பிரதேசம் முற்றுமுழுதாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. சுமார் 16 பேர்களை உயிர்களை காவு கொண்ட அந்த நிலைப்பாடு மட்டுமே இன்று எங்களுக்கு விடையாக கிடைத்திருக்கின்றதே ஒழிய இன்னும் எங்களுடைய பௌதிக வளங்களை அதிகரிக்குகின்ற அல்லது இந்த வைத்தியசாலையுடைய தரத்தை உயர்த்துகின்ற நிலைப்பாடு இன்று இங்கு குறைவாக காணப்படுகின்றது. இதிலே சில விடயத்தை நான் ஞாபகமூட்டுகின்றேன். இன்று திருகோணமலையில் இருக்கின்ற வைத்தியசாலையினுடைய ஓபிடிக்கு வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இது 2015 எடுக்கப்பட்ட ஒரு தரவு. 134,301 நோயாளிகள் திருகோணமலை வைத்தியசாலைக்கும் கந்தலா ஏத்தரத்திலே இருக்கின்ற வைத்தியசாலைக்கு ஓபிடிக்கு 129,627 நோயாளிகள் வருகின்றார்கள். ஆனால் தரம் பியிலே இருக்கின்ற கிண்ணியா வைத்தியசாலைக்கு 159,043 நோயாளிகள் வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது பிரசவங்கள் நடக்குகின்ற அந்த விடயத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்ற வைத்தியசாலைகளை விட கூடுதலாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற சர்ஜரிகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்ற வைத்தியசாலைகளை விட இன்று கூடுதலாக காணப்படுகின்ற விடயங்கள் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே எந்த முறையை எடுத்துக்கொண்டாலும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் அல்லது சகல விடயங்களையும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அந்த நியதி இந்த வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தரவுகளின் மூலம் மிக தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையால் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று என் கையிலுடைய இருக்கின்ற இந்த தரவுகளை என்னுடைய இந்த ஹென்சாட்டிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சில மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய வைத்தியசாலையை தரம் உயர்த்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக எடுக்கின்ற முடிவுகள் எப்பொழுதும் கேள்விக்குறியாகவும் எப்பொழுதும் எங்களுக்கு எட்டாத ஒரு கனியாகவும் இருக்கின்ற இந்த விடயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்த எங்களுடைய பிரதேச மக்கள் வீதிகளிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்ட போது தொடர்ச்சியாக சுமார் ஒரு 3 எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுடைய வைத்தியசாலைக்கு அருகாமையிலே நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அந்த வைத்தியசாலையை பார்வையிட்டு அங்கிருக்கின்ற அதாவது அந்த இடத்திலே இருந்த மாணவர்கள் அதே போன்று பொதுமக்கள் மற்றும் அந்த பிரதேச மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி எப்படியாவது நாங்கள் இதை மத்திய அரசாங்கத்துடன் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் மாகாண சபை மட்டத்திலே இதற்கு தகுதியான ஒரு இடத்தை வழங்கி இதிலே இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வேன் என்ற ஒரு விடயத்தையும் அவர் முன்மொழிந்தார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய கவுன ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நடந்த கூட்டத்திலே சகல அரசியல் பிரதிநிதித்துவங்களையும் ஒன்றுபடுத்தி என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கலந்துரையாடல் அன்று எங்களுடைய சூரா சபையினுடைய ஏற்பாட்டிலே அன்று நாங்கள் நடத்தியிருந்த பொழுது அங்கு பல விடயங்கள் பேசப்பட்ட பொழுதிலும் அங்கு முடிவெடுக்கப்பட்டது இந்த கிழக்கு மாகாணத்திலே 5 வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதாக அன்று முடிவெடுக்கப்பட்டது. அதிலே ஒன்று தெஹியத்து கண்டிய என்ற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையும், சம்மாந்துறை வைத்தியசாலையும், வாழைச்சேனை வைத்தியசாலையும், அதே போன்று மூதூர் கிண்ணியா வைத்தியசாலைகள், அந்த 5 வைத்தியசாலைகளாக அன்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அன்று முடிவெடுக்கப்பட்ட இந்த 5 வைத்தியசாலைகளிலே இது சம்பந்தமான விடயம் ஒரு 2 வாரங்களுக்கு முன் சுகாதார அமைச்சின் கீழே யாருடைய ஏற்பாட்டில் என்று தெரியாத அளவுக்கு மிக ரகசியமான முறையிலே ஒன்று கூடி இவர்கள் இதை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்ட போது 4 வைத்தியசாலைகளை மட்டும்தான் அவர்கள் தரம் உயர்த்துவதற்காக முடிவு செய்திருக்கின்றார்கள். அதிலும் இன்று எங்களுடைய கிண்ணியா வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மையிலே மிக வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, எல்லா விடயத்திலும் எங்களுடைய மாவட்டம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக இருந்தாலும் யுத்தத்தினால் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், சுனாமியினால் பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், இன்று ஏதாவது ஒரு நோய் தலை தூக்குகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இன்று பல உயிர்கள் சென்றதற்கு பின்னர் கூட இன்று அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கு நாங்கள் இன்னும் எட்டாக்கணியாக முயற்சிக்கின்ற விடயங்களாக இவை மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த நல்லாட்சியை உருவாக்குவதிலே எங்களுடைய மூதூர் தொகுதி அளித்த பங்களிப்பு எப்படி என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம் கிடையாது. மக்கள் இவ்வாறான சேவைகள் எங்களுக்கு தேவை என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் இவ்வாறான செயற்திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து இன்று எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய பிரதேசத்திலே அல்லது எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாகாணத்திலே இன்று இவ்வாறான விடயங்கள் கூட இன்று கட்சி ரீதியாக அல்லது இன ரீதியாக செயல்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. இன்று தேர்தல் மேடைகளிலே பேசுகின்ற பேச்சுக்களை போன்று இன்று அவர்களுடைய செயற்பாடுகள் கூட சில கட்சிகளினுடைய சாதகமான விடயங்களுக்காக அவர்கள் இவ்வாறான விடயத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் சுகாதாரத்தில் மட்டுமல்ல இன்று கல்வியில் கூட இன்று நாங்கள் இறுதி நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இன்று கல்வியை நாங்கள் நோக்குகின்ற பொழுது 97வது இடத்திலே இருக்கின்ற வளையமாகத்தான் இன்று எங்களுடைய கிண்ணியாவில் இருக்கின்ற வளையங்கள் காணப்படுகின்றது, மூதூர் வளையங்கள் காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம். மக்கள் இன்று எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்களை தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு இன்று மாகாண சபையிலே இருக்கின்ற இவ்வாறான அதிகாரங்களை நாங்கள் பறிக்கிறோம் என்றால் நாங்கள் ஏன் இந்த வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்துடன் இணைக்க வேண்டும் என்பதை கூறுகின்றோம் என்பதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இவ்வாறான மக்கள் தொகையை கொண்டு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் பெற முடியாத ஒரு வைத்தியசாலையாக இயங்குகின்ற இந்த வைத்தியசாலையினுடைய பராமரிப்பு செலவை கூட இன்று மாகாண சபையினால் வழங்க முடியாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த கிண்ணியா வைத்தியசாலைக்கு வருகின்ற விடயங்களில் கூட எத்தனையோ விடயங்களை இன்று நாங்கள் இழக்குகின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. இன்று எத்தனையோ வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியர் தாதிகள் தங்குகின்ற அந்த குவார்டர்ஸை கூட இன்னும் கட்டி முடிக்காத ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மீண்டும் இவ்வாறான நோய்கள் அல்லது இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைகள் எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பத்திலே இன்னும் பல உயிர்களை காவு கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்று எங்களுடைய வைத்தியசாலையிலும் எங்களுடைய பிரதேசத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இதை ஒரு முக்கிய பிரதேசமாக கருதி, இதை ஒரு முக்கிய விடயமாக கருதி, இதை மத்திய அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்வதிலே ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தால் அல்லது சில தாமதங்கள் ஏற்பட்டால் மாகாண சபையில் இப்பொழுது எங்களுடைய வைத்தியசாலை பி கிரேட்டில் இருக்கின்றது, அதை நீங்கள் ஏ கிரேட்டாக தரம் உயர்த்தி அங்கிருக்கின்ற அடிப்படை விடயங்களை முதலிலே நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்வதோடு அந்த குறிப்பிட்ட 5 வைத்தியசாலைகளுடைய அப்கிரேடிங் சம்பந்தமாக செயற்பட்ட கூட்டம் எந்த அடிப்படையில் யாருடைய முயற்சியிலே எந்த செயற்திட்டத்துக்கு அமைவாக இந்த அப்கிரேடிங் நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் இந்த சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த அப்கிரேடிங் விஷயத்திலே எங்களுடைய கிண்ணியா வைத்தியசாலையையும் நீங்கள் உள்ளடக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இந்த வைத்தியசாலையினுடைய எதிர்பார்ப்புகள் இன்று ஒவ்வொரு மக்களுடைய தேவையாக அங்கு மாறியிருக்கின்றது. இன்று அங்கிருக்கின்ற பிரதேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகள் தொடக்கம் கிழவர்கள் வரை இன்று ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற முக்கிய தேவையாக இந்த வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி தான் எங்களுடைய எதிர்காலத்திலே தங்கியிருக்கின்றது. ஆகையால் இந்த விடயத்தை கவனத்திலே கொண்டு இதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். அதே போன்றுதான் இன்று நாங்கள் எங்கள் பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை பேசியிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இதற்கு பதிலை கூட இன்று பெற முடியாத ஒரு துரவஷ்ட நிலையிலே இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது சம்பந்தமான அமைச்சர்கள் இல்லாத இந்த மேடையிலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற குறைகளை மட்டும் இந்த ஹென்சாட்டுகளிலே பதிவு செய்கின்ற அளவுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் வெறும் ஹென்சாட்டுடன் மட்டும் இந்த விடயங்களை முடித்து கொள்ளாமல் இதற்கான உரிய அதிகாரிகளுக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறி அல்லது இதற்கான தீர்வுகளை பெறுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ பிரதமர் அவருடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னரே கொண்டு வந்து அவர் இது சம்பந்தமான ஒரு கமிட்டியை நிர்மணித்து ஒரு கடிதத்தை அனுப்புவதன் மூலம் இன்று முழு தரவுகளும் இன்று அவருடைய மேசையிலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த தரவுகளை எதிர்காலத்திலே மிக விரைவில் முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர அனைத்து அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் அதே போன்று எங்களுடைய பிரதமர்கள் ஜனாதிபதி அவர்களும் இதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாம்.
தேங்க்யூ. மண்டபால் திலக் ராஜா.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூஃப் அவர்கள் முன்வைத்திருக்கும் இந்த யோசனையை நான் ஆமோதிக்கின்றேன். மிக முக்கியமாக இத்தகைய மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சுகாதார முறை தொடர்பாக அவர் இந்த சபையிலே முன்வைத்திருக்கும் சபை ஒத்துழைப்பு வேலை பிரேரணை இரண்டு விடயங்களில் நான் ஆமோதித்து பேசுவதற்கு மிக முக்கியமானதன் காரணம் என்று நினைக்கிறேன். இந்த இவர் முன்வைத்த காரணங்களில் இரண்டு விடயங்கள் உண்டு. ஒன்று, மாகாண அரசாங்கத்துக்கு கீழ் இயங்குகின்ற இத்தகைய சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பாரபட்சமான முறையில் இயங்குகின்றமை, அதேபோல அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஒரு சில பிரதேசங்கள் மாத்திரம் கண்டுகொள்ளப்படாமல் விடுதல் என்கின்ற அடிப்படையில் நுவர்லியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே இதே போன்ற ஒரு பிரேரணையை இதற்கு முன்னதாக இந்த சபையிலே நான் முன்வைத்திருக்கிறேன். அத்தகைய சந்தர்ப்பத்தில் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூஃப் முன்வைப்பது போலவே எமது மாவட்டத்திலும் ஒரே ஒரு வைத்தியசாலை மாத்திரம் மத்திய அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படும் வைத்தியசாலையாக இருக்க ஏனைய வைத்தியசாலைகள் பிராந்திய வைத்தியசாலைகளாகவே அமைந்திருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு ஹெட்டன் டிக்கோயாவில் அமைந்திருக்கக்கூடிய கிளங்கன் மாவட்ட வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அது திறக்கப்படாமலே இருந்தது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், மாகாண அமைச்சுக்கு மத்திய மாகாணத்திற்கு கீழாக வருகின்ற அந்த அமைச்சுக்கு அத்தகைய தரம் உயர்த்தப்பட்ட வைத்தியசாலையை நிர்வகிப்பதற்கு கூட பணமில்லை. அதைவிட மேலதிகமாக மாகாண முதலமைச்சரிடம் நான் வேண்டுகோள் விடுத்த போது 2 வருட காலமாக இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்ட போதும் கூட இது ஏன் திறக்கப்படாமல் இருக்கின்றது என்ற கேள்விக்கு அவர்கள் அளித்த பதில், அதற்கு வரக்கூடிய மின்சார பட்டியலை செலுத்துவதற்கு கூட அந்த மாகாண சபையிலே போதுமான பணம் இல்லை என்பதாக இருந்தது. இந்த கட்டத்தில் தான் இந்த பிரச்சனையை இந்த உயர் சபையிலே சுகாதார அமைச்சருக்கு முன்பாக நான் வைத்தபோது அவர் இணங்கிக் கொண்டு அந்த வைத்தியசாலையை திறப்பதற்கும் அதற்கு விசேடமாக நிதி வழங்குவதற்கும் ஒத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அவர் சொன்னது போலவே அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்னது போலவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து சாதாரண ஒரு திறப்பு விழா அல்ல, நமது நாட்டின் அதிபர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், நமது நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆகியோர் மாத்திரமல்ல, இந்திய நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களையும் வரவழைத்து ஒரு வெகு விமர்சையான விழாவாக அந்த வைத்தியசாலை திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பதாக, ஒரு வாரத்திற்கு பின்பதாக நாங்கள் ஊடகங்களிலே நிகழ்ச்சிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுது எங்களிடம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, ஊடகவியலாளர் ஒரு கேட்ட கேள்வி, நீங்கள் கடந்த வாரம் உங்களது மாவட்டத்திலே திறப்பு விழா நடத்திய அந்த வைத்தியசாலையில் இப்போது உபகரணங்கள் இல்லை என்ற கேள்வி எங்களிடம் எழுப்புகிறார்கள். அப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த தேவைக்கு திறப்பு விழாவுக்காக மாத்திரம் அதே எங்களது மாகாணத்தில் உள்ள, மத்திய மாகாணத்தில் உள்ள, கண்டி பிரதேசத்தில் உள்ள தெல்தெனிய வைத்தியசாலையிலிருந்து ஒரு சில உபகரணங்களை கொண்டு வந்து வைத்து இதனை திறப்பு விழாவை நடாத்திவிட்டு திறப்பு விழா முடிந்ததன் பின்னர் இங்கிருந்து அந்த உபகரணங்களை மேலும் அங்கே எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. எங்களுக்கு ஊடகங்களை முன்பாக சொல்வதற்கு பதிலில்லை. எங்களது வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது பற்றிய தெளிவில்லை. இப்பொழுது அந்த வைத்தியசாலை இங்கே கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய தூதரகத்துடன் நாங்கள் கதைத்தோம். அவர்கள் உரிய உபகரணங்களை பெற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் மாகாண சபைகளினால் உரிய முறையில் இதை நிர்வகிக்காமை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கட்டத்தில்தான் மாகாணத்தில் மாகாண அதிகாரங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்று நடத்தினால் என்கின்ற யோசனையை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அதிகார பகிர்வுக்கு பிரதி சுகாதார அமைச்சர் அவர் வருகை தருகிறார், அவர் எங்களுக்கு விளக்கம் அளிப்பார் என நினைக்கிறோம். இந்த எங்களுக்கு இந்த சுகாதார விடயங்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இது மாகாண அதிகாரங்களுக்கு கீழ் இருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் அதிகார பகிர்விலே ஆர்வம் உள்ளவன். அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் கிண்ணியா போன்று, ஹட்டன் போன்று தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் இத்தகைய பின்னடைவுகள் இருக்கின்ற பொழுது மாகாண அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட வைத்தியசாலைகளோ அல்லது பாடசாலை நிர்வாகமோ உரிய முறையில் இயங்காத போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு முறையிடக்கூடிய ஒரே இடம் இந்த பாராளுமன்றம் என்ற வகையிலே மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றால் என்ன என்கின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தருணம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் தான் எங்களது கோரிக்கை இருக்கிறது. குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளிலே இருக்கக்கூடிய சுகாதார முறை தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. பிரதி சுகாதார அமைச்சர் தொடர்பாக நான் ஏற்கனவே விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தனியான கூட்டங்களை நடத்தி அதற்கு தீர்வு காண முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அதே போல கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் தலைவராக இருக்கக்கூடிய மேற்பார்வை குழுவின் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் ஒரு உபக்குழுவின் தலைவராக இருந்தும் அது தொடர்பாக வேலை திட்டங்களை முன்வைத்து வருகிறோம். இருந்தபோதும் கூட இங்கே பேசப்படுகின்ற விடயங்கள் தீர்மானமாக நடைமுறைக்கு அமுலாக்கலுக்கு வருகின்ற போது அமுலாக்கலிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே சுகாதார அமைச்சு பொறுப்புள்ள அமைச்சு என்கின்ற வகையிலே, மத்திய அரசின் அமைச்சு என்ற வகையிலே மாகாண சபைகளின் அதிகாரங்களுக்கு கீழாக வரக்கூடிய வைத்தியசாலையில் நிலவக்கூடிய இவ்வாறான பல்வேறு சிக்கல்களை அடையாளம் கண்டு இவ்வாறு பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபட்ட வகையில் அல்லாமல் சமத்துவமான அடிப்படையில் இந்த சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. ஹானரபிள் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்னம்.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපගේ සහෝදර මන්ත්‍රී ඉම්රාන් මහරූෆ් මහත්මයා මැතිතුමා ඉදිරිපත් කරපු කාරණා විශේෂයෙන්ම කින්නියා සහ මුතුර් රෝහල් වල තිබෙන අඩු පහසුකම් ආදිය පිළිබඳව මම හිතන්නේ මම කිසිම ප්‍රශ්නයක් අමතු කරන්නේ නැහැ. එතුමා ඒ පළාතේ නියෝජනය කරන මන්ත්‍රීතුමා හැටියට අපිට වඩා හොඳින් දන්නවා. නමුත් මට තිබෙන ප්‍රශ්නය ඒක නෙවෙයි. මා මතු කරන ප්‍රශ්නය මේ රෝහල් යම් පළාත් සභා විසින් පාලනය කරන රෝහල් හරියට සිදුවෙන්නේ නැත්නම්, කටයුතු සිදුවෙන්නේ නැත්නම්, අඩුපාඩු තිබෙනවා නම් තිබෙන එකම පිළියම මධ්‍යම රජයට පවරා ගන්න එකද කියන එකයි මා මතු කරන ප්‍රශ්නය. විශේෂයෙන්ම බලය බෙදා හැරීම පිළිබඳව අපි සාකච්ඡා කරන කාලයක බලය බෙදා හැරීම වඩා ශක්තිමත් කරන්නට පොරොන්දු වෙලා තිබෙන කාලයක ඒකීය රාජ්‍යයක් තුළ උපරිම බලය බෙදා හැරීමට කැප වෙලා තියෙන ආණ්ඩුවක් යටතේ මේ සඳහා ගත හැකි එකම විසඳුම වන්නේ පළාත් සභා රෝහල් මධ්‍යම රජයට පවරා ගැනීමද කියන එක පිළිබඳව මට ප්‍රශ්නයක් තිබෙනවා. මේ රෝහල් පවරා ගැනීම අද ඊයේ සිදුවන දෙයක් නෙවෙයි. හැම ආණ්ඩුවක් යටතේම පළාත් සභාවල් රෝහල් පවරා ගන්න ලැබුවා දේශපාලන හේතුන් මත. මම දන්නා විදිහට පළමුව සිදුවුණේ නුවරඑළියේ රෝහල පළාත් සභාවෙන් පාලනය වන රෝහලක්,
එවකට මම හිතන්නේ ඇමති තුමිය හිටියේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයෙන් සෞඛ්‍ය ඇමති පවරා ගත්තා. ඊට පස්සේ 1994 අගභාගයේ ඉතාම නරක උදාහරණයක් තිබෙනවා. පොදු ජන එක්සත් පෙරමුණ බලයට ඇවිල්ලා මාස කීපයකින් කෑගල්ල සහ සබරගමු රෝහල් දෙක පවරා ගත්තා. ඊට හේතුව එකම හේතුව වූයේ එම කාලයේදී සබරගමුව පලාතේ පළාත් සභාවේ බලය තිබුණ එක්සත් ජාතික පක්ෂයට. එතකොට කෑගල්ල සහ සබරගමු රෝහල පාලනය කෙරුවේ එක්සත් ජාතික පක්ෂයේ පාලනයක් තිබුණු පළාත් සභාවෙන් යටතේ. මධ්‍යම රජයේ ඒ පළාතේ හිටපු ආණ්ඩුවේ ඇමති මන්ත්‍රීවරුන්ට ඕනකම තිබුණා ඒක නවත්තන්න. ඒක නවත්තන්නට කරපු වැඩේ මොකද්ද? එක දවසක් උදේ පාන්දර හදිසියෙම කෑගල්ල සහ සබරගමු රෝහල් පවරා ගත්තා. එවකට සිටපු මහ ඇමතිවරයා පුංචි නිල මේ පොඩි නිල මහත්මයා මම හිතන විදිහට එතුමා මේට විරුද්ධව කටයුතු කරගෙන ගිහිල්ලා නීතිපතිතුමා හම්බුණා. ඒක පළාත් සභාවේ නිලධාරීන් නීතිපතිතුමා ඇහුව එක ප්‍රශ්නයයි, ඔබලට ප්‍රඥාප්තියක් තියෙනවද සෞඛ්‍ය ප්‍රඥාප්තියක්? ප්‍රඥාප්තියක් තිබුණ නැහැ සෞඛ්‍ය පිළිබඳ හදලා. මොකද පළාත් සභා ආනුෂංගික පනත යටතේ ප්‍රොවින්ෂල් කවුන්සිල්ස් කොන්සිකුවෙන්ෂල් ප්‍රොවිෂන්ස් පනත යටතේ අලුතෙන් ප්‍රඥාප්ති හදාන්නේ නැතුව පැරණි සෞඛ්‍ය ආඥා පනත අනුව කටයුතු කරමින් සිටියා. නමුත් ප්‍රඥාප්තියක් හැදුවම විතරයි සෞඛ්‍ය ආඥා පනත විස්ථාපනය වන්නේ. එක පළාත් සභාවකවත් සෞඛ්‍ය ප්‍රඥාප්ති හදලා නැහැ කාලේ. මම දන්න දැන් කීයක් හදලා තියෙනවද කියලා. බස්නාහිර තියෙනවා, ඒක ඉතාමත්ම හොඳයි. දැන් බස්නාහිර පළාතේ පළාත් සභාවල පාලනය වල යටතේ පළාත් සභාවලින් පාලනය වන රෝහල් එම නිසා පවරා ගන්න බෑ. නගරහිර පළාතේ ප්‍රඥාප්ති තියෙනවද කියලා මම දන්නේ නැහැ. මම කතා කරන්නේ ප්‍රතිපත්තිය, මේ ප්‍රතිපත්තිය පිළිබඳව. ඉතින් පළාත් සභාවලට තමන්ගේම ප්‍රඥාප්ති හදා ගැනීමට අපහසු හේතු තියෙනවා. නීති කැටුම්පත්කරුවන් නැහැ, නීති උපදේශකවරුන් නැහැ. සමහර පළාත්වල දැන් තමයි නීති නිලධාරීන් ඉන්නේ. උතුරු පළාතේ තාම නීති නිලධාරියෙක් නැහැ. ඉතින් මේ අවාසනාවන්ත තත්ත්වය මේ දුර්වලකම පාවිච්චි කරලා හැම ආණ්ඩුවක්ම විරුද්ධ පක්ෂයේ පළාත් සභාව පමණක් නෙමෙයි තමන්ගේ පක්ෂයේම පළාත් සභාව තියෙන කොටත් රෝහල් පවරා ගත්තා. ඒ ප්‍රතිපත්තිය වැරදි. පොළොන්නරුවේ සෞඛ්‍ය ඇමති ආපුහම පොළොන්නරුවේ රෝහල් ගත්තා. මොණරාගල ඌව පළාතේ සෞඛ්‍ය ඇමති කෙනෙක් හිටියාම ආවහම ඌව පළාතේ රෝහල් පවරා ගත්තා. මේක හැමදාම සිදු වුණා. එම නිසා ප්‍රතිපත්තියක් හැටියට මේට අපි විරුද්ධ විය යුතුයි. මම ඉම්රාන් මාරුෆ් මහත්තුමාගේ මම නැවතත් කියනවා, එතුමා ඉදිරිපත් කරපු කාරණා පිළිබඳව මගේ කිසිම විවාදයක් නැහැ. නමුත් එතුමාගේ යෝජනාවේ අවසාන වගන්තිය ඉදිරියේදී සිදුවන ස්වභාවික ව්‍යසනයන් හා රෝගාබාධ උදුරු අවම කිරීම සඳහා සහ වළක්වීම සඳහා කඩිනමින් පළාත් සභාව යටතේ පැනට පාලනය වන මෙම රෝහල් දෙක මධ්‍යම රජයට පවරා ගන්නා මෙන් මෙම පාර්ලිමේන්තුව යෝජනා කරමි කියන එකේ අන්තිම වගන්තියට මගේ විරුද්ධත්වයේ තිබෙනවා. මේ විදිහට ගියොත් එහෙම එක රෝහලක් ඉතුරු වෙන්නේ නැහැ පළාත් සභාවක. මේ විදිහට ගියොත් එක පාසලක් ඉතුරු වෙන්නේ නැහැ පළාත් සභාවට. මොකද කරන්නේ ඇමතිවරු මන්ත්‍රීවරු? හොඳ පාසලක් දැක්කහම දියුණු වුණු පළාත් සභා පාසලක් දැක්කහම වහම් පවරා ගන්නවා. පාරවල් පවරා ගන්නවා, රෝහල් පවරා ගන්නවා. එහෙමනම් අපි මොකටද බලය බෙදා හරින්? මේක නවත්තලා නිකන් එමු. පළාත් සභා ක්‍රමේ නැති කරමු අපි එහෙනම්. එහෙම නෙවෙයි, මේකට තිබෙන විසඳුම ඒක නෙවෙයි. මේකට තිබෙන විසඳුම මධ්‍යම රජය මැදිහත් වී පළාත් සභා සමග සාකච්ඡා කර අවශ්‍ය ප්‍රතිපාදන දීලා, අවශ්‍ය පිරිස් බලය දීලා, අවශ්‍ය වෙනත් පහසුකම් දීලා ඒ පළාත්වලට උදව් කළ යුතුයි. ප්‍රශ්නෙට තිබෙන විසඳුම ඒකයි. නැවත සියල්ලම කේන්ද්‍රගත කරන එක නෙවෙයි. ඇයි මෙහෙම කරන්නේ? හුඟක් තැන්වලදී මං කියන්නේ මේ අවස්ථාවේදී කියලා. සමහර තැන්වලදී කරන්නේ ඇයි පළාත් සභාව දැන් රෝහල් පවරා ගන්නේ මධ්‍යම ආණ්ඩුව? රස්සාවල් දෙන්න පුළුවන්.
ගරු මන්ත්‍රීමා කාලය අවසන්.
පළාත් සභාව රෝහල් තිබෙන කැෂුවල් අපොයින්ට්මන්ට්ස් ඔක්කොම කරන්න පුළුවන් මධ්‍යම රජයේ සිට. ඉතින් ඒ වගේ පටු හේතු නිසා තමයි මීට කලින් සිදු වුණේ. නිසා මේවැනි කාරණාවලින් මෙවැනි යෝජනාවකින් මම එතුමාට ගෞරවයත් ඇතු කියන්නේ නරක මෙසජ් එකක් යනවා. නවක් නරක පණිවුඩයක් යනවා. විශේෂයෙන්ම බලය බෙදා හැරීම ශක්තිමත් කරන්න කැපුණු ආණ්ඩුවකට බැහැ. මෙසේ පවරා ගන්නට රෝහල් කළ යුත්තේ මා නැවතත් කියන්නේ පලා සමග සමා සමග සභා සමග එකතු වෙලා සාකච්ඡා කළා මේට විසඳුමක් දෙනට ඒ පලා සභා ක්‍රමය තුළම මේකට මේකට විසඳුමක් ලබා ගන්න කෙසේද කියලා හෙවීම තමයි අපිට අධිරිත වෙන අභියෝගය. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. හොන්ඩබල් සන්දීප් සමර්සිංහ. You have 5 minutes.
5 minutes. අපේ දරු මුලාසන වන මන්තුමාට ස්තුතිවන්ත වෙනවා මට මේ කාලය ලබා දීම ගැන. ඒ වගේම මහරුෆ් ගරු මන්ත්‍රීතුමා මේ ගෙනාපු යෝජනාව ඉතා වැදගත් සහ කාලීන කියලා කියන්න පුළුවන්. ඒ මන්ද අපි දන්නවා විශේෂයෙන්ම කින්යා ප්‍රදේශයේ මේ ජනතාව විශාල වශයෙන් අපි දන්නවා යුද්ධ කාලයේදී දුක් විඳා, ඒ වගේම සුනාමි ඇවිල්ලා දුක් විඳා. ඊට පස්සේ දැන් අද මේ රෝහල් දෙකක් තිබෙනවා. මේ රෝහල් වලට හරියට මේ රෝහල් වලින් ඒ අවශ්‍ය දේ රෝගීන්ට සිදු වෙන්නේ නැහැ. අපි දන්නවා මේ රෝහල් තියෙන්නේ පළාත් සභාව යටතේ කියන එක. ඒ වුණාට ගරු මන්ත්‍රීතුමනි මහාන්වෙන් විශාල මුදලක් අපි දන්නවා සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හරහා අපේ ගරු ඇමතිතුමා විශාල මුදලක් මේ පළාත් සභා මේ පළාත් සභාවට වෙන් කරනවා. ඒ වගේම සෞඛ්‍ය පළාත් සභා සෞඛ්‍ය අමාත්‍යාංශ වලට වෙන් කරනවා. කරලා ඒ රෝහල් දියුණු කරන්නත් ගොඩනැගිලි හදන්නත් ඖෂධ ගන්නත් මේ සෑම දෙයකටම වෙන් කරත් අපිට මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා. මේවා මේ හරියටම මේ ජනතාවට යන විදිහට වෙනවද කියන එක පළාත් සභා හරහා. මේකට හොඳම උදාහරණයක් ගත්තොත් මේ දේම සබරගම පළාත් සභාවෙත් සිදු වෙනවා. අද අපි දන්නවා වරකපොල හැදුවා විශාල රෝහලක්. මේ රෝහලට හදන්න මහානුවරෙන් විශාල මුදලක් ලබා දුන්නා. ලබා දුන්නට ඒ ගොඩනැගිලි ටික තියෙනවා, හදාගෙන ගිහින් තියෙනවා. අවශ්‍ය හෙදියන් නැහැ, අවශ්‍ය වෛද්‍යවරුන් නැහැ මේ රෝගීන්ට උපකාර කරන්න නැත්නම් ප්‍රතිකාර කරන්න. ඊළඟට ඒ වගේම ගරු සභාපතිනි අනික් පළාත් සභාවට සබරුගම පළාත් සභාවේ තියෙන පළාත් සභාවට අයිති රෝහල් වල විශාල ප්‍රශ්න තියෙනවා. අපි දන්නවා හෙම්මාතගම රෝහලේ මොනවද ඇම්බියුලන්ස් එකක් තිබ්බා, ලෙඩෙක්ට රෝගාතුරු ආවා, මේ පපුවේ අමාරුවක් ඇවිල්ලා ඉස්පිරිතාලෙට කෑගල්ල මහරෝලාට ගෙනියන්නල හැත් වෙනකොට ඩ්‍රයිවර් නැහැ, ඩ්‍රයිවර් ගිහින් කොහෙද යාගේ ත්‍රීවිල් එකේ හයර් එකක්. මේ වගේ දේවල් සිදු වෙනවා. ඒ වගේම ගොඩනැගිලි වලට නිකරුණේ මුදල් වෙන් කළා තියෙනවා. මාවනැල්ල රෝහලේ ගොඩනැගිල්ලට මහ ඇමතිවරයා ගොඩනැගිලි විතරයි තියෙන්නේ, බෙහෙත් නැහැ, ලෙඩ්ඩු මැරෙනවා. අද මේ තිරුකුණාමලේ වාගේ මේ ප්‍රදේශයේ තියෙන මේ ඩෙංගු උවදුර වාගේ විශේෂයෙන්ම කෑගල්ල දිස්ත්‍රික්කේ රඹුක්කන කෑගල්ලේ විශාල රෝගීන් පිරිසක් සිටිනවා. රඹුක්කන ඉස්පිරිතාලයට ගියාම ඇඳක්වත් නැහැ ඉන්න. මොකද මේ රෝගීන් එච්චර ගොඩක් ඉන්නවා. හැබැයි පළාත් සභාව හරහා ඒවට නිසියම් ක්‍රියාකාරකම් අරන්නේ නැහැ. ඉතින් අපි කියන්නේ මේ පළාත් සභාවේ මේ තියෙන ආයතන පවරගන්න නෙමෙයි ගරු මන්ත්‍රීතුමනි. හැබැයි මීට වඩා ක්‍රමවේදයක් හදලා මේවා මහජනතාවට පළාත් සභාව හරියටම මේ මහජනතාවට වැඩ කරනවද කියන එක බලන්න කටයුතු කරන්න ඕනේ කියලා මේ වෙලාවේ අපි ඔබතුමාගෙන් සහ අපේ ගරු ඇමතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. එමන්ද අපි දන්න දෙයක් තමයි ගරු මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම මේ පළාත් සභාවේ ඉන්න ප්‍රධාන ඇමතිවරු මොනවා කරත් ඒ අය බලන්නේ මේ මහා ආණ්ඩුව, මේ වර්තමාන ආණ්ඩුව, අතිගරු ජනාධිපතිතුමා, අතිගරු අපේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා අමාත්‍ය මණ්ඩලයේ අපහසුතාවයට පත් කරන්න. ඒ කට්ටිය ගෙනියන්නේ වෙනම න්‍යාය පත්‍රයක්. හැබැයි කියන්නේ වෙන දෙයක්. මුදල් ටික ගන්නවා අරන් මහින්ද රාජපක්ෂගේ න්‍යාය පත්‍රය තමයි දුවන්නේ කියනක මේක අපි කනගාටුව කියන්න සිදු වෙනවා. එම නිසා අපි මෙම හේතු හින්දා තමයි අද මහා ජනතාවට අවශ්‍ය දේ සිදු වෙන්නේ නැත්තේ. පළාත් සභා නිසා තමයි අද ඩෙංගු උදුර වැඩි වෙලා තිබෙන්නේ. ඒක අපි හොඳටම කියන්න පුළුවන්. විශේෂයෙන්ම සබරගමු පළාතේ. මොකද පළාත් පාලන ආයතනවලට ප්‍රාදේශීය සභාවලට හරියට කුණු ටික අයින් කරවන්නවත් මහා ඇමතිවරු ඉඩ දෙන්නේ නැහැ කියන එක මේ වෙලාවට අපි ප්‍රකාශ කරනවා වගකීමකින්. මොකද මහා ආණ්ඩුව අමාරුවේ දාන්න සහ ඇමතිවරයා අමාරුවේ දාන්න කියන එක ගරු මන්ත්‍රී මම මේ වෙලාවේ ප්‍රකාශ කරනවා. එම නිසා අද මට මේ අවස්ථාව ලබා දුන්නේ ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපේ ගරු ඇමතුමා සිටිනවා. ඇමතුමාටත් අපි කියා සිටින්නේ කරුණා කරලා මේ ලැබෙන සම්පත් අපේ මහාණ්ඩුවෙන් මේ පළාත් සභාවට ලබා දීලා මේ රෝහල් වලට ලබා දෙන සම්පත් ඖෂධ ඒ වගේම රෝහල් හරියට ක්‍රියා කරනවද කියලා බලන්න තමුන්නාන්සලා වැඩපිළිවෙලක් හදන්නයි කියලා ඉල්ලමින් මගේ වචන සුව ප්‍රවසන් කරන ස්තුති.
ස්තුති. ගරු චන්දිම ගමගේ මන්තුමා ඔබතුමාට විනාඩි 5ක් තිබෙනවා.
ස්තුතියි උලාසුරුණ්ඩ මන්ත්‍රීතුමනි. අද දින ඉම්රාන් මාරුෆ් මන්ත්‍රීතුමා විසින් ගෙන ආපු කින්‍යාසා උතුරු ප්‍රදේශයේ රෝහල් දෙක සම්බන්ධයෙන් ගැටලුව ඉදිරිපත් කිරීමේදී මීට ප්‍රතිවිරුද්ධ මතයක් මන්ත්‍රීවරුන්ගේ පාර්ශ්වයෙන් ඉදිරිපත් වුණා. විශේෂයෙන්ම කියන්න ඕන කරුණ තමයි මේකෙදී රෝහල් පවරා ගැනීම හොඳ දෙයක් නොවෙන්න පුළුවන්. රෝහල් පවරා ගැනීම වර්තමාන රජයේ අරමුණ සහ ප්‍රතිපත්ති නොවෙන්න පුළුවන්. හැබැයි ඒක වර්තමාන රජය විතර තේරුම් අරන් හරියන්නේ නැහැ. ඒක යහපාලන ආණ්ඩුව විතර තේරුම් අරගෙන හරියන්නේ නැහැ. ඒක අදාළ මහමිතුරුත් තේරුම් ගන්න ඕනේ. විශේෂයෙන්ම මේකෙදි මම උදාහරණයකට ගන්න කැමති අනුරාධපුර රෝහල අවුරුදු ගණනාව 87 ඉඳන් 96 විතර දක්වා හැදුනේ එකම එක ගොඩනැගිල්ලක් විතරයි. ඒක නම තිබ්බ ශ්‍රීමා වණ්ඩාරනායක වාට්ටුව කියලා. එතකොට මේක මධ්‍යමාණ්ඩර පාරකට. පාරකටතර පස්සේ වෙනකොට මං හිතන්නේ ගොඩනැගිලි 10ක විතර ප්‍රමාණයක් නිර්මාණය වුණා. වාට්ටු 20ක විතර ප්‍රමාණයක් නිර්මාණය වුණා. ඒ වගේම වොග්ගඩු ඒක එකක් වෙනම එක නිර්මාණය වුණා. එතකොට මේක පළාත් සභාවෙන් ක්‍රියාත්මක කරන්න කියම් ප්‍රශ්න වෙන්නේ පළාත් සභාවේ ප්‍රතිපාදන හරහා තමයි මේ ක්‍රියාත්මක වෙන්නේ. එතකොට ඒ ප්‍රතිපාදන ක්‍රියාත්මක කරනකොට අදාළ අරමුණට නෙමෙයි මුදල් වැය වෙන්නේ. හොඳම උදාහරණ තමයි මෙතන අධ්‍යාපන ශේෂය ගැන මතක් වෙච්ච හින්දා ඉස්මතු වෙච්ච හින්දා ළඟම පාසල හොඳම පාසල ව්‍යාපෘති. මම නියෝජනය කරන අන්ඩවිසික ක්‍රීඩා ආසනයට පාසල් 6කට තමයි සල්ලි මුදල් වෙන් කළා තිබුණේ. මේක මහමැතිවරයා පාසල් 6ක මුදල පාසල් 33කට බෙදුවා. පාසල් 33කට. ඒතර අරමුණ වෙලා තිබුණේ අද පවතින පීඩනය දරුවන් ඇතුළත් ජනප්‍රිය පාසල් වලට ඇතුළත් කිරීමට තියෙන ඉල්ලුම එක්තරා මට්ටමකට සමනය කරන්න පාසල් 6ක් විතරක් තෝරගෙන වැඩිදුණු කරන්න උත්සාහ කරනවා. සම්පූර්ණ වැඩිදුණු කරා. හැම එකක් සිද්ධ වුණේ. ඉතින් අදටත් ඒ පීඩනය ලබන වරුදුත් ඒ විදිහටම තියෙනවා. ওই විදිහට තමයි ප්‍රතිපාදන දුන්නාට ප්‍රතිපාදන ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ නිසා විශේෂයෙන්ම මේකෙදී මහමැතිවරුන්ට පළාත් සභාව වල මුදල් හිඟකමක් තියෙන්න පුළුවන්. එහෙමනම් මධ්‍යම ආණ්ඩුවත් එක්ක සහයෝගයෙන් යුතුව කටයුතු කරන්න. ඊළඟ උදාහරණය තමයි අනුරාධපුර දිස්ත්‍රික්ක එකක් තමයි දෙවනි නගරයේ වශයෙන් සැලකෙන කැකිරාව. හැබැයි දෙවනි නගර වශයෙන් සැලකෙන කැකිරාව මේක මම උදාහරණයකට කියන්නේ. මේකෙදී රෝහල අනුරාධපුර රෝහලෙන් පස්සේ මූලික රෝහල වඩපත් වුණේ තමුත්තංගම රෝහල. එතකොට ඒ තමුත්තංගම රෝහල දෙවෙනි මූලික රෝහල වඩපත් වෙනකොට එතනදී රෝගීන් විශාල අපහසුතාවකට පත් වුණා. ඒ වගේම අද ඒ කැකිලා රෝහල වෙනුවෙන් මූලික රෝහල වඩපත් කරන්න 107,000 මුදල වෙන් කරගන්නකොට පළාත් සභාවෙන් අවශ්‍ය කරන සලස්මුව දඬල දෙන්න. මේකට අනුමැතිය දෙන්න. මේකට අවශ්‍ය කරන සම්පත් සහ අවශ්‍ය කරන කාර්ය මණ්ඩලය කොච්චරද කියන්නේ. මේක ප්‍රමාද කරනවා. මේක නිසා අපිට වරින් වර ගිහිල්ලා ප්‍රාදේශීය සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂකවගේ කාර්යාලයේ නැවතලා ඉන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේක කටයුතු කර ගන්න. මේක තමයි පළාත් සභාවෙන් ක්‍රියාත්මක වෙන ක්‍රමයේද. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ ප්‍රදේශවල ජනතාවට යම්කිසි පහසුකම් සලසද්දී ඒ පහසුකම් සැලසිය යුතු ආයතන දෙක තමයි මධ්‍යම ආණ්ඩුව සහ පළාත් සභාව. එතකොට මධ්‍යම ආණ්ඩුවෙන් ප්‍රතිපාදන වෙන් කළ දෙනවා නම් පළාත් සභාවෙන් ඒ මධ්‍යම ආණ්ඩුවේ නිර්ණායකට අනුකූල ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් එතන ගැටලුවක් ඇති වෙනවා. එතකොට තියෙන එකම විසඳුම තමයි මේ මධ්‍යම ආණ්ඩුව සතු කර ගැනීම තමයි එක විසඳුම. ඒක මේ රජයෙන් අනුමත කරන්නේ නැති එක අපි දන්නවා. ඒක අපි අනුමත කරන්නේ නැහැ. ඒ වුණාට පළාත් සභාවෙන් මධ්‍යම ආණ්ඩුවත් එක්ක සහයෝගයෙන් කටයුතු කරන්නේ නැත්නම් එතනින් එහාට අපහසුතාවට වත් වෙන්නේ මධ්‍යම ආණ්ඩුවේ රජයේ ඇමතිවරයවත් පළාත් සභාවේ සෞඛ්‍ය ඇමතිවරයවත් නෙමෙයි. එතෙන්දී අපහසුතාවට වත් වෙන්නේ මහජනතාව. එතකොට වගකීම් යුතු ආණ්ඩුවක් විදියට යහපාලන ආණ්ඩුවක් විදියට යම් කිසි දෙයක් කළ යුතුව තියෙනවා මේ රෝගීන් අපහසුතාවට පත් ජනතාව අපහසුතාවට වීම සම්බන්ධ. එතනදී යම් කිසි අවබෝධයක් ගිවිසුමකට හෝ වෙනත් කාර්යයකට වෙනත් ක්‍රමවේදයකට යොමු වෙලා ක්‍රියාත් කළ යුතුව තියෙනවා. හැබැයි ඒ ක්‍රියා කරත් මුදල් පළාත් සභාව ගියාට පස්සේ සම්පූර්ණ ඒ මුදල් පරිහරණය කිරීමේ අයිතිය තියෙන්නේ ප්‍රධානමන්ත්‍රීවරයාට සහ සෞඛ්‍ය මන්ත්‍රීට. අපි දන්නවා මේ වැඩි බොහෝ දුරට කොන්ත්‍රාත් දීම තමයි සිද්ධ වෙන්නේ. දැන් අපේ සංදීප් මන්ත්‍රීතුමා කියුණා ගොඩනැගිලි තියෙන බෙහෙත් නෑ. ඇයි ගොඩනැගිලි තියෙන්නේ? සල්ලි තියෙනවා, කොන්ත්‍රාත් එක දෙනවා, ගොඩනැගිලි හදනවා. එදිනෙ ඉඳාට වෛද්‍යරු කොච්චර ඉන්නවද? හෙදින කොච්චර බඳව ගන්න ඕනද? මේකට අවශ්‍ය කරන පාවිච්චිකම් තියෙන බෙහෙත් තියෙනවද? උපකරණද? ඒකම හොයලා බලන්න. ඒ නිසා මේ තත්ත්වය තමයි අද සමනය කළ ගත යුතු වෙන්නේ. මේකෙදී පළාත් සභාව මධ්‍යම ආණ්ඩුව එක ආයතනයක විදියට මේ කරුණ ගැන හොඳ අවබෝධයකින් යුතුව කටයුතු කරේ නැත්නම් අපි බලාපොරොත්තු වෙන සේවය යහපාලන ආණ්ඩුව මගින් ජනතාව ලබා දෙන්න උත්සාහ කරන සේවය ජනතාව ලැබෙන්නේ නැහැ කියන එක විශේෂයෙන්ම කියන්නේ.
කරු මන්ත්‍රීමා කාලය අවසන්යි.
ඒක නිසා අවසන් වටා මේ සම්බන්ධයෙන් අමතිවරයාගේ වගේම ප්‍රදේශයේ පළාත් සභාවේ මහමැතිවරයන් ඒ වගේම සෞඛ්‍ය අමාත්‍යවරුන්ගේ අවධානය යොමු වෙයි කියලා බලාපොරොත්තු වෙමි. මගේ අදහස සංගම ස්තුතියි.
ස්තුතිමත් නුඹා ගරු මාචාර්ය ආසු මාර්සිංහ මන්ත්‍රීතුමා. ඔබතුමාට විනාඩි 5ක් තිබෙනවා.
මුලසනාරුවට මන්ත්‍රීතුමනි, අපේ ඉම්රාන් මහරූප මන්ත්‍රීතුමා කරපු යෝජනාව ගැන කතා කරන්න ලැබීම ගැන සන්තෝෂයටපත් වෙනවා. විශේෂයෙන් එතුමාගේ මාතෘකාවට ප්‍රතිපත්තිමේ කාරණයක් හැටියට එකඟ නුනත්, ඒ කියන්නේ පළාත් සභාවේ ආයතන මධ්‍යම රජයට පවරා ගන්න කියන ඉල්ලීමට එකඟ නුනත් මේ ප්‍රශ්නේ බරෑරුම්කම ගැන කතා කරන්න කැමැතියි. ඊට කලින් මුලින්ම ගරු නියෝජ්‍ය ඇමැතිතුමාගේ මහත් ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා මේ වගේ මන්ත්‍රීවරුන්ගේ යෝජනා එතුමා යෝජනා ඉදිරිපත් කරන ඔබතුමා සභාවේ රැඳී සිටියේ නැහැ. මේ වගේ වෙලාවක කරුණාවෙන් එන්න. මොකද මේ මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රශ්න අඳුනාගත්තේ නැත්නම් ඔබතුමාට උත්තර දෙන්න බැරි වෙනා එක ගැන පොඩ්ඩක් මතක් කරන්න
කැමතියි. ගරු නියෝජ්‍ය ඇමැතිතුමා කතා කරන්න.
කියන්නේ මම එනකොට ට්‍රැෆික් බ්ලොක් එකක් නම් මාටුනේ. නමුත් මම රේඩියෝ එකේ ඔයගොල්ලන්ගේ මේ බවමන් අපේ ඉම්රාන් මවරු පටන් ගන්නකොට අහගෙන තමයි ආවේ කතාව.
හරි, එහෙමනම් ඕම හොඳයි. ඒ කියන්නේ සන්තෝෂයටපත් වෙනවා. එතුමා කියපු කාරණා ටිකක් මම කතා කරන්න කැමතියි. ඔබතුමා හිටින නිසා ප්‍රධානම කාරණාව
ඉතින් අහකට තියෙන නිසා මම හිතන්නේ ඒ කතාව තේරුම් ගන්න
තියෙනවා. ඔව් නෑ, මම එක ඒ නිසා මට කෙටියෙන් ඒ කාරණාව කියන්නම්. මොකද හේතුව මේ පළාත් සභාව හැටියට ගත්තාම මේ පළාත් සභාවේ මේ රෝහල ගරු නියෝජ්‍ය ඇමතිතුමනි, මේ උලාසනාර මන්ත්‍රීතුමනි, මේ වැඩියෙන්ම සර්ජරිස් කරන මේජර් සර්ජරිස් 926ක් කෙරෙනවා මේ රෝහලේ. ඒ වගේම තමයි මේ රෝහලේ බෙඩ් ඔක්යුපන්සි රේට් එක 66%. එතකොට ගත්තාම ඒ වගේම මටත් මතකයි අපිත් ගියා එතුමාගේ ඉල්ලීම් පරිදි කින්නියා රෝහලේ අර ඩෙංගු තියෙන කාලේ අපි ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්නේ. එතකොට අපි දැක්කා මේ රෝහලේ අවශ්‍යතාවයේ මේ ප්‍රදේශයේ ඉතාමත් මේ අප්ග්‍රේඩ් කළ යුතු රෝහලක් බවට පත් වෙලා තියෙනවා. මේ ඉතාමත් පහසුවෙන් රෝගීන්ට තමන්ට අවශ්‍යතා සපුරා ගත හැකි රෝහලක්. ඒ නිසා මේ කාරණේ ඉතාමත් වැදගත් කාරණයක් මෙතුමා නගන කාරණේ. ඒ වගේම ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ හැටියට ගත්තොත් මේ රෝහල තමයි ගරු මුලාසනාර මන්ත්‍රීතුමනි දැනට බෙඩ් ඔක්යුපන්සි එක වැඩිම රෝහල් ගණනක් වෙන්නේ. ඒ වගේම මේ වැඩියෙන්ම සර්ජරිස් වෙන්නේ. ඒ වගේම වැඩිම රෝගීන් ගණනක් මේ රෝහල්ට වාර්තා වෙන්නේ. ඒ නිසා අපි ඔබතුමාගෙන් ඉල්ලස්න මේ ගැන කරුණාවෙන් අවධානය යොමු කරන්න. විශේෂයෙන් මම දැක්ක එතුමා මේ පළාත් සභාවේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් යොමු කරලා තියෙනවා මධ්‍යම ආණ්ඩුවේ ඔබතුමාගේ අමාත්‍යාංශයට මේ බී මට්ටමේ රෝහල් පහක් අප්ග්‍රේඩ් කරන්න කියලා ඒ මට්ටමට. නමුත් ආරංචියේ විදිහට මේ කින්නියා රෝහල එතනින් හැලිලා තියෙනවා. ඒ නිසා අපි ඔබතුමාට මේ අවධානයෙන් යොමු කරන්න කැමති. සමහර වෙලාවට මේකට හේතුව විවිධ පක්ෂ පාට මොනවා හරි ભેද වෙන්නත් පුළුවන්ද කියන සැකයක් ඇති වෙනවා. ඒ නිසා එවැනි දෙයක් ඇති නොවෙන්න මේ රෝහල් පහටම එක හා සමානව සලකන්න. එහෙම නැත්නම් මේ කින්නියා ප්‍රදේශයේ මේ ප්‍රශ්නේ උග්‍ර වෙනවා. එතකොට විශේෂයෙන් මේ ප්‍රදේශය ඩෙංගු රෝගයට සම්බන්ධ ප්‍රශ්න රාශියකට මුහුණ දුන්න ප්‍රදේශයක්. එනිසා මේ ප්‍රශ්නය ගැන නිසියාකාරව සෞඛ්‍ය ඇමතුමාටත් ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා මේ ප්‍රශ්නය අනිවාර්යයෙන් විසඳිය යුතු ප්‍රශ්නයක් හැටියට අපි යෝජනා කරනවා අණ්ඩුපක්ෂයේ මන්ත්‍රීවරු හැටියට. මොකද එහෙම නැති වුණොත් මේ ප්‍රදේශයට, මේ කින්නියා ප්‍රදේශයට ප්‍රබල ලෙස බලපානවා මේ ප්‍රශ්නය. මොකද තවම අර මෙහෙම වුණොත් එන්නේ නැත්නම් කින්නියා ප්‍රදේශයේ කුඩම්මාගේ සැලකිලි බාට පත් වෙලා අර ඔබතුමාලා ඒ ප්‍රදේශයේ තියෙන අනිත් රෝහල් හතර ඒ ග්‍රේඩ් එකට අප්ග්‍රේඩ් කරයි. නමුත් මේ රෝහල අමතක වෙලා යයිද කියන සැකේ අපිටත් තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන් ඔබතුමාට ඒ හැකියාව තියෙනවා. ඔබතුමාත් මේ පළාතට සම්බන්ධතාවයකුත් තියෙන නිසා විශේෂයෙන් නියෝජ්‍ය ඇමතිවරයා හැටියට මේ කින්නියා රෝහල ඒ අවශ්‍යතාවයේ සපුරාලන තැනකට පත්වේ කියන අපි දැක්ම තියෙනවා. ඒ විශේෂයෙන් ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කය ගැන කතා කරොත් මේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කය තමයි මේ පළාත් සභාව ඇතුළෙත් මේ ප්‍රදේශය තමයි මේ පහසුකම් වලින් වඩාත්ම ප්‍රශ්න තියෙන ප්‍රදේශය. ඒ නිසා අපේ ආණ්ඩුව හැටියට මේ ප්‍රදේශ විශේෂයෙන් සෞඛ්‍ය ඇමතුමාගේ ඉතාමත් හොඳ දර්ශනයක් තියෙනවා මේ වගේ රෝහල් සම්බන්ධයෙන්. අපි දැක්ක එතුමා පසුගිය දවස් කීපේ පුත්තලම් ප්‍රදේශයට ගියා. මම හිතන්නේ එතුමා ත්‍රිකුණාමල ප්‍රදේශයට ගියා. ඉතින් මේ නිසා මේ සම්බන්ධයෙන් නැවතත් ඔබතුමත් සෞඛ්‍ය ඇමතුමත් මැදිහත් වෙලා මේ කින්නියා රෝහල අනිවාර්යයෙන්ම ඒ ග්‍රේඩ් දෙකේ රෝහලක් බවට පත් කළ යුතුයි කියන යෝජනාව මම ස්ථිර කරන එතුමා සඳහන් කරන යෝජනාව. ඒ වගේම තමයි මේ පළාත් සභාව ගැන කතා කරනකොට ඇත්තටම පළාත් සභාව බලතල ගැන කතා කළ යුතු වෙනවා. මොකද අපේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තියත් මේ පළාත් සභාවට පුළුවන් තරම් බලතල ලබා දීලා මධ්‍යම රජයත් එක්ක සහයෝගයෙන් වැඩ කරන පළාත් සභාව ඇති කරගෙන ඒ වගේම පළාත් සභාවල බලය බෙදීම තුළ පළාත් සභාව හරහා ඒ අවශ්‍ය පහසුකම් ලබා දීම. ඉතින් මේ ප්‍රශ්නවල තවත් අපිට දකින්න ලැබෙන දෙයක් තමයි මේ පළාත් සභාවල පාලනය තුළ වෙන අඩුපාඩු නිසා ඒ ප්‍රදේශවල තියෙන ප්‍රශ්නත් එක්ක මෙවැනි ප්‍රශ්න උග්‍ර වෙනවා. ඒ නිසා අපි හිතන්නේ අපි බුද්ධිමත් විදිහට මධ්‍යම ආණ්ඩුව මේකට මැදිහත් වෙලා පළාත් සභාවේ අවස්ථාත් සපුරාගෙන මේ මම හිතන්නේ හොඳම විසඳුම තමයි මේ ස්ටැටිස්ටික්ස් ගත්තාම මේක අනිවාර්යෙන් මේක මේ තියෙන ඔබතුමාලා දැන් පළාත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් යෝජනා කරලා තියෙන මේ රෝහල් මම දැක්කේ රෝහල් පහෙත් මේ රෝහල තියෙන්නේ අන්තිමට.
ගරු මන්තුමා කාලය අවසානයි.
ඒ නිසා මේ ගැන දැඩි අවධානය යොමු කරලා මේ රෝහල අනිවාර්යයෙන්ම ඒ ග්‍රේඩ් රෝහලක් බවට පත් කරන්න කියලා ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා.
Honorable Deputy Minister Faisal Kasi.
Bismillahirrahmanirrahim. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் இம்ரான் மவுருஃப் அவர்கள் இன்று கின்னியா வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விட இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் என்று கூறும்போது என்னை பொறுத்த மட்டிலே அது ஒரு புதிய இடம் அல்ல. நாங்கள் நீண்ட அரசியல் வேலைகளுக்காக அந்த பிரதேசங்களை சென்றிருக்கின்றோம். இருந்தாலும் கிட்ட அண்மை காலமாக அங்கு கின்னியா பிரதேசத்தில் மட்டுமல்ல, கின்னியா, திருவண்ணாமலை, மூதூர் போன்ற பிரதேசங்களிலே டெங்கு நோய் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட கின்னியா வைத்தியசாலைக்கு நான் நினைக்கின்றேன் மூன்று தடவைகள் நான் அங்கு விஜயம் செய்திருக்கின்றேன். உண்மையிலேயே மவுருஃப் அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று கிழக்கு மாநிலத்திலே தள வைத்தியசாலைகளாக கிட்டத்தட்ட 13 வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அநேகமாக செல்லும் அதிகாரிகள் கூறுவது என்றால் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு, அதாவது கிழக்கு மாநிலத்தை பொறுத்தமட்டில் 5 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே அதுவும் அம்பாறை மாவட்டத்திலே ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு வைத்தியசாலை இருக்குன்னு கூறுகின்றார்கள். இருந்தாலும் கூட வைத்தியசாலையை பாவிப்பது என்பது என்னாலும் அல்ல. உங்களுக்கு தெரியும், சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தபோது வைத்தியசாலைகள் வழிந்ததை நாங்கள் கண்டோம். டெங்கு வந்தபோது வைத்தியசாலைகள் நிறைந்து வழிந்தது. இன்று கூட கொழும்பு மாவட்டத்திலே 130,000 பேர் டெங்கால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகள் இன்னும் வலிந்து கொண்டிருக்கின்றன. 330 மரணங்களை நாங்கள் தழுவியிருக்கின்றோம். என்ன பொறுத்த மட்டிலே இந்த சுகாதார சேவை என்பது நாடு தளவியாக நாங்கள் மிகவும் உயர்த்த வேண்டிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஜனத்தொகை கூடிக்கொண்டு போகிறோம், நாங்கள் காணுகின்றோம். ஜனத்தொகை கூடிக்கொண்டு போகும்போது அதற்குரிய சுகாதார சேவை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றன. இங்கு முக்கியமாக இந்த கிண்ணியா வைத்தியசாலையை பொறுத்த மட்டுமல்ல, நான் கொண்டு கவலைப்படுகின்றேன், சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுரூப் அவர்கள் பேசும்போது கூறினார், அரசியல் தலைகளை பற்றி பேசினார். அந்த அரசியல் தலையீடு இதில் இல்லை என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இது அதிகாரிகளுக்குள் பேசப்பட்டு அதிகாரிகள் மட்டத்திலே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள், இந்த தரவுகளை கொண்டு சில விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த 13 தள வைத்தியசாலைகளும் இன்று முழு நிறைவடையவில்லை. இன்று நான் நினைக்கின்றேன், இன்று கிண்ணியா வைத்தியசாலையிலே 7 கன்சல்டன்ட் இருக்கின்றார்கள். அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. அவர்கள் 3 மாதத்திலேயோ 4 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ அவர் வெளிநாடு படிப்புக்கு சென்று விடுவார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தள வைத்தியசாலை என்பது ஆக குறைந்தது 4 கன்சல்டன்ட்கள் இருக்க வேண்டும். ஒரு தள வைத்தியசாலையிலே பி அமைப்பிலே உள்ள வைத்தியசாலையிலே ஒரு 4 நிரந்தரமான வைத்திய இருக்க வேண்டியிருக்கின்றது. அதை ஈடு கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே இந்த எமது அமைச்சு இன்று திணறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்று இதற்கு முன் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார்கள், இன்று நாட்டின் தேவை, அதாவது இன்று அரசாங்கத்தை எங்களது அமைச்சு பொறுத்த மட்டிலே குறைந்தது 15,000 நர்ஸ்மார்கள் தேவை இருக்கின்றது, 10,000 டாக்டர்மார்கள் தேவை இருக்கின்றது, அதேபோல் கிட்டத்தட்ட 10,000 பராமெடிக்ஸ் தேவை இருக்கின்றது. இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களுக்கு டிஸ்பென்சரி என்ற கதையும், ஃபார்மசிஸ்ட் இல்லைன்ற கதையும், எம்எல்டி இல்லைங்கிற கதையும், அதாவது ரேடியோலஜிஸ்ட் இல்லைற கதையும் தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றோம். ஆகவே இந்த கிண்ணியா வைத்தியசாலையின் தரம் வைத்து விட மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் உள்ள எல்லா தள வைத்தியசாலையும் ஒரு மட்ட நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் எமது அதிகாரிகள் இது சம்பந்தமாக இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திட்ட தீர்வுகளை இவர்கள் இப்போது செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று என்னை பொறுத்த மட்டிலே எந்த கட்சி பாதமும் எனக்கு இல்லை, எந்த
மிஸ்டர் அந்த கட்சி விஷயங்கள் என்ன அதை குறிப்பிட்டேன்னு சொன்னால், கிட்டத்தில் வந்து மூதூர் வைத்தியசாலையில் ஒரு கட்டட திறப்பு விழா நடந்தது. அப்போ அந்த திறப்பு விழாவில் அழைக்கப்பட்ட எங்களுக்கான அந்த கார்டு அல்லது அந்த திறப்பு விழா நடக்கிற நிகழ்வுகளில் அந்த நிகழ்வே உங்களுக்கு காட்டும் இது கட்சி ரீதியாக செயல்பட்டதா அல்லது இது ஒரு அரசாங்க ரீதியாக செயல்பட்டதா அல்லது ஒரு தனிநபர் ரீதியாக செயல்பட்டதாண்டு. இப்போ இந்த அதில் இருக்கிற அந்த அழைப்பிதழை பார்க்குற சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், யூசிபிசி மெம்பர்ஸ் அது மட்டும்தான் உள்ளடக்கது பட்டதே ஒழிய இந்த நல்லாட்சியில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். எத்தனையோ கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிறாங்க, கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சாலே நான் சொல்கிறது உங்களுக்கு சார் இன்னும் படுன்னு நினைக்கிறேன் மிஸ்டர்.
பாராளுமன்ற உறுப்பினரை நான் இந்த விடயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. இது எமது என்ன ப்ரொபோஷனல் எலெக்ஷன் சிஸ்டம் வழியாக தான் இந்த பிரச்சனை உண்டாயிட்டுருக்கு. எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் தொகுதி முறை எலெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு வரமாட்டாதுன்னு நான் நினைக்கின்றேன். ஆகவே சாதாரணமாக எந்த இது வந்து அரசியலிலே இது புது விடயம் அல்ல. இந்த விடயம் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு செல்லும் போது அதை தான் செய்ததாக மக்களுக்கு காட்டி தங்க மக்களை வாக்களை பெற வேண்டும், மக்களின் செல்வாக்கை பெற வேண்டும் என்ற நியதி இருப்பை நாம் காணுகின்றோம். ஆகவே
அமைத்துமா காலி அவசான நாய்
தான் கதா இவருக்கு
கதா காலி அவசான
வினாடி
தேக்கா.
ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக இன்று எமது அமைச்சரே அமைச்சர் எங்களை கூப்பிட்டு இது சம்பந்தமாக நாங்கள் பேசி நாங்கள் பொதுவாக எல்லா வைத்தியசாலைகளையும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அதிலே அதன் சேவைகளை மக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் இன்னும் எவ்வளவு வேலை திட்டங்கள் நேரம் காணாது, இதை விட எவ்வளவு வேலை திட்டங்கள் நாங்கள் செய்வதற்காக இருக்கின்றோம், எவ்வளவு குறைபாடுகள் என்பதை நான் இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இம்ரான் மவுரூஃப் பாராளுமன்ற கூற விரும்புகின்றேன், இந்த வருடம் மட்டும் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் நான் 600 மில்லியன் ரூபாய் பணம் இந்த வைத்தியசாலைக்காக செலவழித்திருக்கின்றேன். இது மட்டுமல்ல, புத்தளம் கண்டி குருநாகல் போன்ற பிரதேசத்துக்கும் நாங்கள் இது முறை வார கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்திருக்கின்றேன். ஆகவே என்னிடம் எனது அமைச்சர் எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, என்னை கூறுகின்றார், அவரும் கூறுகின்றார், நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வைத்தியசாலையை எடுப்பதன் மூலம் அதை எங்களுக்கு அபிவிருத்தி செய்ய முடியாத காரணத்துக்காக இதை நீங்கள் மாகாண மட்டத்திலே வைத்து அதன் மூலம் அதுக்கு தேவையான எல்லா வள உதவிகளையும் செய்யுமாறு கேட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த 13வது திருத்த சட்டத்தின் படி மாகாண சபை அமைச்சர்களை அதாவது சுகாதார அமைச்சர்களை கூப்பிட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை அதாவது அவர்களை பிரச்சினையை கேட்பது என்பது இந்த சுகாதார அமைச்சின் அமைச்சர் டாக்டர் ராஜேந்திர சேனத்தை தவிர வேறு எந்த அமைச்சரும் இதுவரைக்கும் இவ்வாறான நிகழ்ச்சி நடவதில்லை. இவர்களுக்கு தேவையான என்ன பிரச்சினை எமது அமைச்சர் அவர்கள் அன்று அந்தந்த 3 மாதத்துக்கு நடக்கும் இந்த கூட்டங்களிலே அவருக்குரிய எல்லா நிவாரணத்தையும் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டு என்ற அளவுக்கு எமது அமைச்சு இன்ற நாட்டில் உள்ள சுகாதாரத்தை ஸ்திரம் பண்ணுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நன்றி.
தேங்க்யூ. ரைட் ஹொண்டாய் பார்லிமெண்ட் பெற்ற பஸ்வரும் பிறவரும் தாயத்தியற்ற எழுதி